விவிலிய தேடல் திருப்பாடல் 68.
Poetry is the spontaneous overflow of powerful feelings. It takes its origin from emotion recollected in tranquility.
சக்தி வாய்ந்த உணர்வுகள் யதார்த்தமாக பொங்கி வருவதே கவிதை. இந்த உணர்வுகளை அமைதியில் திரட்டி எண்ணுவதே கவிதையின் ஆரம்பம். எனதருமை அன்புள்ளங்களே, புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் கவிதைக்கு தந்துள்ள இலக்கணம் இது. உள்ளத்தில் பொங்கி வரும் உணர்வுகளின் வடிகால் கவிதை என்று சொல்லும் வேர்ட்ஸ்வர்த் அதே மூச்சில் அந்த உணர்வுகளை அமைதியாக எண்ணி பார்க்கவும் வேண்டும் என்று கூறியுள்ளார். இன்று நம் விவிலிய தேடலில் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் பல உணர்வுகளின் கலவையாக உருவாகியுள்ள ஒரு திருப்பாடல். மகிழ்ச்சி, பெருமை, கோபம், ஏக்கம் என்று பல உணர்வுகளின் சங்கமம் இது. இதை வடித்த ஆசிரியர் இந்த உணர்வுகளை அமைதியில் அமர்ந்து திரட்டி சிந்தித்து எழுதியதைப் போல் தெரியவில்லை. மனதில் எழுந்த எண்ணங்களை, உணர்வுகளை அப்படியே கொட்டியிருப்பது போல் இந்த திருப்பாடல் அமைந்துள்ளது. எனவேதான் இந்த திருப்பாடலுக்கு விளக்கம் சொல்வது கடினம் என்று விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றனர். இந்த திருப்பாடலில் எண்ணம், உணர்வு ஆகியவற்றின் மலை முகடுகளும் மிக ஆழமான பள்ளங்களும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருப்பதால் விளக்கம் சொல்பவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அன்பு நெஞ்சங்களே, இந்த கருத்தை நான் வாசித்தபோது இது ஒரு சவாலைப் போல் ஒலித்தது. எனவே இந்த திருப்பாடலை வாசித்தேன். அவர்கள் சொல்லியிருப்பது போலவே பல எண்ணங்களின், உணர்வுகளின் சங்கமமாக விளங்கும் திருப்பாடல் 68 நாம் இன்று நமது தேடலுக்கு எடுத்துக்கொள்வோம். அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் வெற்றி பவனி என்ற தலைப்புடன் எழுதப்பட்டிருக்கும் 68 திருப்பாடலின் பொருளை உணர்ந்து கொள்ள இப்பாடலின் பின்னணியை தெரிந்து கொள்வது நல்லது. இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் நிகழ்ந்தன. பெலிஸ்தியர்களின் மாவீரனாக, பெரும் உடல் பலம் வாய்ந்தவனாக இருந்த கோலியாத்தை ஆடுமேய்க்கும் சிறுவனாக இருந்த தாவீது கவண்கல் கொண்டு வீழ்த்தியதை நாம் அறிவோம். சாமுவேல் முதல் புத்தகம் 17 பிரிவில் இதை நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையே நடந்த சண்டைகளில் இஸ்ரேல் மக்களின் பக்கம் இறைவன் இருந்ததை பெலிஸ்தியர்கள் பலமுறை உணர்ந்தனர். இறைவன் அவர்கள் பக்கம் இருந்ததற்கு காரணம் உடன்படிக்கையின் பேழையும், அதில் தங்கியிருந்த இறைவனும். அந்த பேழையை தாங்கள் எடுத்துச் சென்றால் இறைவன் தங்கள் பக்கம் இருந்து தங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார் என்று பெலிஸ்தியர்கள் தப்பு கணக்கு போட்டு பேழையை இஸ்ரேலர்களிடமிருந்து பறித்துச் சென்றனர். பலவந்தமாக பறித்து செல்லப்பட்ட இறைவனின் பேழை பெலிஸ்தியர்கள் பக்கம் சென்றதிலிருந்து அவர்களை துன்பங்கள் அடுக்கடுக்காக துரத்தி வந்தன. எனவே அவர்கள் பேழையை மீண்டும் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதியில் விட்டுச் சென்றனர். அந்த பேழையை எருசலேம் நகருக்குள் ஒரு வெற்றி பவனியாக எடுத்து வரும் நிகழ்வை தாவீது இந்த பாடல் வழியாக கூறியிருக்கின்றார். இதுவே அன்புள்ளங்களே திருப்பாடல் 68 பின்னணி. என் அன்பு நெஞ்சங்களே, உடன்படிக்கை பேழைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள உறவு மோசே காலத்தில் ஆரம்பமான ஒன்று. பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்கள் அலைந்து திரிந்தபோது இறைவனும் அவர்களோடு பயணம் செய்தார். அம்மக்கள் பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் பேழை அவர்களுக்கு முன் செல்லும் அந்த நிகழ்வை நாம் எண்ணிக்கை நூலில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
எண்ணிக்கை நூல் அதிகாரம் 10. அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேல் இருந்தது. பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே, ஆண்டவரே எழுந்தருளும், உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் உம் முன்னின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார். அது தங்கும் போதோ அவர், ஆண்டவரே பல்லாயிரவரான இஸ்ரேலிடம் திரும்பும் என்பார்.
பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே இறைவனை நோக்கி கூறிய இந்த வரிகளின் எதிரொலி போல 68 திருப்பாடலின் முதல் வரிகள் அமைந்துள்ளன.
கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர்.
இஸ்ரேல் மக்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அவர்களோடு பயணம் செய்யும் இறைவனிடம் அவர்கள் முதலில் கேட்டதெல்லாம் பாதுகாப்பு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இயற்கையே ஒரு எதிரியாக இருந்தது. போர் புரிவதற்கான எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் பயணம் செய்த பல்லாயிரம் இஸ்ரேல் மக்கள் அப்பகுதியில் வாழ்ந்த பல்வேறு இனத்தவரின் தாக்குதல்களுக்கு எளிதான ஒரு இலக்காக மாறினர். இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு இறைவனின் பிரசன்னம்.
மாபெரும் அரும் செயல் கண்டு எதிரிகள் அன்று அஞ்சினரேயா, மாபெரும் அரும் செயல் கண்டு எதிரிகள் அன்று அஞ்சினரே, உம்மையம் பணிந்து போற்றுவோம் இறைவா, உலகோ எல்லாம் ஆனந்தம் காண்பர் போற்றி.
எனதருமை அன்புள்ளங்களே, 35 திருவசனங்களைக் கொண்ட திருப்பாடல் 68 நான்கு பகுதிகளை நாம் காணலாம். முதல் 6 திருவசனங்களில் இறைவன் தன் மக்களுக்கு செய்யும் நன்மைகளை ஆசிரியர் கூறுகின்றார். இறைவனது வரவால் முதலில் கிடைப்பது பாதுகாப்பு. இறைவன் இந்த பாதுகாப்பை திக்கற்றவர்களுக்கு, கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு, தனித்திருப்போருக்கு மற்றும் சிறைப்பட்டோருக்கு முக்கியமாக தருகிறார் என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார்.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார்.
நாம் வாழும் இன்றைய உலகிலும் நாடு விட்டு நாடு நாடோடிகளாக துரத்தப்படும் ஏழை மக்கள், நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக வாழும் ஏழை மக்கள் ஆகியோரின் வாழ்வு பயணத்தில் அவர்களது ஒரே நம்பிக்கை இறைவன் மட்டும்தானே? அன்பு நெஞ்சங்களே, ஆதரவற்ற அநாதைகள், கைம்பெண்கள், சிறைப்பட்டோர் ஆகியோரை குறித்து விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். நமக்கு அதிகம் பழக்கமான இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. லூக்கா நற்செய்தியில் இயேசு முதன்முறையாக தொழுகை கூடத்தில் பேச எழுந்ததும் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து அவர் வாசித்த வரிகள் இதோ.
இறைவாக்கினர் எசையா, அதிகாரம் 61. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார்.
ஆண்டவரின் ஆவி ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார்.
அன்புள்ளங்களே, திருப்பாடல் 68 முதல் 6 திருவசனங்களில் கடவுளாற்றும் செயல்களை கூறும் ஆசிரியர் இந்த பாடலின் அடுத்த பகுதியில், அதாவது 7 முதல் 18 வரையிலான இரண்டாவது பகுதியில், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பி கடல் நடுவிலும் பாலை நிலம் வழியாகவும் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து கூறுகின்றார். இறைவசனங்கள் 19 முதல் 31 வரையிலான மூன்றாம் பகுதியில் உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்லும் பவனியில் நடக்கும் செயல்பாடுகளையும், அந்த பவனியின் நாயகரான இறைவனின் செயல்பாடுகளையும் ஆசிரியர் விவரிக்கின்றார்.
முன்னால் பாடகரும் பின்னால் இசைக்கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர். எகிப்திலிருந்து அரசு தூதர் அங்கே வருவர். கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர்
என்று பவனியில் நடக்கும் நிகழ்வுகளை கூறும் ஆசிரியர் பவனியில் வரும் இறைவனின் செயல்களையும் ஆங்காங்கே விவரிக்கின்றார். இறைவனின் செயல்களை ஒரு வேண்டுகோளாகவும் இறைவன் முன் வைக்கின்றார்.
நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள், நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்றி விடுதலை தர வல்லவர். அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பார், தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். வெள்ளியை நாடித் திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும். போர் வெறிகொண்ட மக்களினங்களை சிதறடியும்.
அன்பு நெஞ்சங்களே, இறுதி பகுதியான 32 முதல் 35 வரையிலான இறைவசனங்களில் உலகிலுள்ள அரசர்களே, கடவுளின் உண்மையான வலிமையை உணர்ந்து அவருக்கு முன் பணிந்து வணங்குங்கள் என்று ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார். அரசன் முதல் ஆண்டி வரை ஆண்டவன் முன் சமம் என்பதையும், கடவுள் முன் பணிந்து வாழ்வதே அனைவருக்கும் நலமான வழி என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 68 பல எண்ணங்களின் உணர்வுகளின் சங்கமம் என்பதை இப்போது நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பல்வேறு எண்ணங்களின் உணர்வுகளின் சங்கமமாக உள்ள திருப்பாடல் 68 ஒருமுறையாகிலும் வாசித்து பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.